Krishna, Hare Krishna,
Krishna,
Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama,
Rama,
Rama, Hare Hare. Madame de Koti, Vaishnava Rindigi Jai, Samavetta Vakta Vedigi Jai, O Premanandi.
All glories to the assembled devotees, all glories to the assembled devotees, all glories to the assembled devotees.
All glories to Sri Guru and Sri Gauranga, all glories to Srila Prabhupada.
Namah Vishnu Badaya, Krishna Prasthaya Bhutale, Shimade, Bhaktivedanta Swami Nityanamane. Namaste, Saraswata Devi, Gauravani Pracharane, Nirvishesha Shunyamari Pashtachadesha Tarane, Sri Krishna Chaitanya Prabhu Nityananda, Sri Advaita Gadadhar, Shivasadi Gauravakta Rinda, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Reading from Bhagavad Gita, this is chapter 8, verse 15. Mam upecha punarjanma.
Mam upecha punarjanma.
Dukhalayam asasvatam.
Dukhalayam asasvatam.
Napnuvanti mahatmana.
Napnuvanti mahatmana.
Samsiddhim paramam gat.
Samsiddhim paramam gat. Mam upecha punarjanma.
Mam upecha punarjanma.
Dukhalayam asasvatam. Napnuvanti mahatmana. Samsiddhim paramaham gatha.
Mamupetya
punarjanma.
Dukhalayam asasvatam. Napnuvanti mahatmana.
Napnuvanti mahatmana. Samsiddhim paramaham gatha.
Translation: after attaining me, the great souls who were yogis in devotion never return to this temporary world, which is full of miseries, because they have attained the highest perfection.
மொழிபெயர்ப்பு: பக்தியில் யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இத்தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை, ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர்.
Wherefore, since this temporary material world is full of the miseries of birth, old age, disease, and death, naturally, he who achieves the highest perfection and attains the supreme planet, Krishna Loka, Goloka, Vrindavan, does not wish to return. The supreme planet is described in Vedic literature as Avyakta, Akshara, and Parama Gati. In other words, that planet is beyond our material vision and is inexplicable. But it is the highest goal, the destination for the Mahatmas. The Mahatmas receive transcendental messages from the realized devotees, and thus gradually develop devotional service in Krishna consciousness, and become so absorbed in transcendental service that they no longer desire elevation to any of the material planets, nor do they even want to be transferred to any spiritual planet. They only want Krishna and Krishna's association and nothing else. That is the highest perfection of life. This verse specifically mentions the personless devotees of the Supreme Lord, Krishna. These devotees in Krishna consciousness achieve the highest perfection in life. In other words, they are the supreme souls.
பொருளுரை. இந்த தற்காலிகமான ஜட உலகம் பிறப்பு இறப்பு முதுமை நோய் என்ற துன்பங்களால் நிறைந்துள்ளது. எனவே மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைந்து கோலோக விருந்தானம் எனப்படும் கிருஷ்ணலோகத்தை அடைபவன் இயற்கையாகவே இங்கு திரும்பி வர விரும்புவதில்லை. அந்த பரம உலகத்தினை வேத சாஸ்திரங்கள் அவ்யக்த அக்ஷர மற்றும் பரமாமிருதி என்று விளக்குகின்றன. வேறு விதமாக கூறினால், இந்த உலகம் நமது பௌதிக பார்வைக்கு அப்பாற்பட்டது, வர்ணிக்க இயலாதது. ஆனால் மகாத்மாக்கள் அடையும் மிக உயர்ந்த இலக்கு அதுவே. தன்னை உணர்ந்த ஆத்மாக்களிடமிருந்து தெய்வீக செய்திகளை பெறும் மகாத்மாக்கள் படிப்படியாக கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டை விருத்தி செய்கின்றனர். மேலும் பௌதிக உலகின் எந்த லோகத்திற்கும் உயர்வு பெற அவர்கள் விரும்புவதில்லை. அது மட்டுமின்றி ஆன்மீக உலகத்திற்கு மாற்றம் பெறுவதற்கான விருப்பமும் அவர்களிடம் இல்லை. அந்த அளவிற்கு அவர்கள் திவ்யமான தொண்டில் மூழ்கியுள்ளனர். கிருஷ்ணரது உறவையும் கிருஷ்ணரையும் தவிர அவர்களுக்கு வேறொன்றும் தேவையில்லை. இதுவே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். இந்த ஸ்லோகம் பரமபுருஷரான கிருஷ்ணரது பக்தர்களை குறிப்பிட்டு சொல்கின்றது. கிருஷ்ண உணர்வில் உள்ள இந்த பக்தர்கள் வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகின்றனர். வேறு விதமாக கூறினால், அவர்கள் மிக உயர்ந்த ஆத்மாக்கள் ஆவர்.
Here Krishna states that one does not return to this temporary material world.
இங்கு கிருஷ்ணர் இந்த தற்காலிகமான லௌகிக உலகத்துக்கு ஒரு திரும்புவதில்லை என்று கூறுகிறார்.
Each body dies, disappears, but the jiva comes back into another material body.
ஒவ்வொரு சரீரமும் இறப்பிற்கு பிறகு கரைந்து விடுகின்றது, ஆனால் ஜீவாத்மா திரும்பவும் வேறொரு சரீரத்தை பெற்று வருகிறது.
This continues birth and death. It continues for a whole lifetime of Brahma.
இந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சி பிரம்மாவின் வாழ்நாள் முழுவதும் சுழந்து கொண்டே இருக்கின்றது.
And this is millions and millions and millions of years.
இது பல கோடான கோடி கணக்கான ஆண்டுகளை கொண்டுள்ளது.
Then the whole universe is destroyed, Brahmaloka is destroyed, and all the jivas enter into Mahavishnu.
பிரளயத்தின் போது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரம்மலோகம் உள்பட அனைத்தும் அழிக்கப்படுகின்றன. அனைத்து ஆத்மாக்களும் மகாவிஷ்ணுவில் அடக்கமடைகின்றன.
So in one sense they've escaped from the material world.
ஒரு விதத்தில் இந்த ஆத்மாக்கள் இந்த லௌகிக பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை பெறுகின்றன.
And they're with Vishnu.
And விஷ்ணுவில் உட்பகிறது.
But they have not escaped their karmas.
ஆனால் அவர்களது கர்மாவிலிருந்து அவர்கள் விடுபடுவதில்லை.
So then again later on Mahavishnu creates the material universes and the jivas enter into the material universes again.
ஆகவே பிறகு மகாவிஷ்ணு அவர்கள் இந்த பிரபஞ்சத்தை மறுபடியும் படைக்கும் பொழுது இந்த ஜீவாத்மாக்கள் மறுபடியும் சரீரத்தை பெறுகின்றன.
And then the jiva start taking body after body again in the material world.
மறுபடியும் இந்த லௌகிக பிரபஞ்சத்தில் இந்த ஆத்மாக்கள் சரீரத்தை பிறகு சரீரம் பெறுகின்றன.
And then after the destruction of the universe again, then all the jivas enter into Mahavishnu again.
மறுபடியும் பிரளயத்தின் போது இந்த ஆத்மாக்கள் அனைத்தும் மகாவிஷ்ணுடைய சரீரத்தில் அடைக்கலம் போகின்றன.
So again and again the jivas come back into the material world.
இவ்வாறாக இந்த ஜீவாத்மாக்கள் மறுபடியும் திரும்ப திரும்ப இந்த பிரபஞ்சத்தில் வந்து
கொண்டிருக்கின்றன.
தொடர்ந்து அவை லௌகிக சரீரங்களை பெற்றுக்கொண்டே இருக்கின்றன.
So this is better than taking only one body.
ஒரே ஒரு சரீரத்தை பெறுவதை விட சிறிது சிறந்ததாகும்.
Some people say we have one body here, then we die, finish, nothing after that.
சில மக்கள் இந்த சரீரம் ஒன்று மட்டுமே இருக்கிறது, இது அழிந்தவுடன் நமது வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்று நினைக்கிறார்கள்.
But the Lord arranges we get many chances.
ஆனால் பகவான் நமக்கு பலவிதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்.
So in each body what do we do? We try to get some happiness.
ஆனால் ஒவ்வொரு சரீரத்திலும் ஆத்மா ஏதோ ஒரு விதத்தில் இன்பத்தை தேடி அலைகிறது.
So for some living entities, happiness is surviving with the material body.
சில உயிரினங்களுக்கு உயிர்வாழிகளுக்கு இந்த லௌகிக சரீரத்துடன் வாழ்ந்திருப்பதே இன்பமாகும்.
So that's what plants do. They survive. We can't say they're happy or whatever, but at least they're surviving.
உதாரணத்திற்கு தாவரங்களை எடுத்துக்கொள்ளலாம். அவை என்ன செய்கின்றன என்பதில்லை, ஏதோ ஒரு விதத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன.
And when we come to animals and human beings, then happiness is just, it's more than survival.
மிருகங்களாகவோ அல்லது மனிதனாகவோ பிறவி எடுக்கும் பொழுது உயிருடன் இருப்பதை விட ஒரு சிறந்த நிலையை இன்பம் என்பதை அனுபவிக்க முயல்கின்றோம்.
So human beings have many types of things by which they become happy.
மானிடர்கள் பல்வேறு வழிகளில் இன்பத்தை காண முயற்சிக்கிறார்கள்.
But this type of happiness is problematic.
ஆனால் இத்தகைய இன்பம் துன்பத்தையே கொடுக்கின்றது.
So here it describes, you come to a birth and it's dukkhalaya asaswatam, full of unhappiness and it is temporary.
இங்கு பிறப்பு என்பது துக்காலயம் அசாஸ்வதம், அதாவது துன்பம் நிறைந்ததாகவும் தற்காலிகமானதாகவும் விளக்கப்பட்டுள்ளது.
So everything you get is temporary.
ஆகவே நமக்கு கிடைப்பது அனைத்தும் தற்காலிகமானவையே.
Your body is temporary.
நமது சரீரம் தற்காலிகமானது.
Your house is temporary.
நமது வீடு தற்காலிகமானது.
Your money is temporary.
செல்வம் தற்காலிகமானது.
Your job is temporary.
நமது வேலை தற்காலிகமானது.
Your family members are temporary.
குடும்ப அங்கத்தினர்கள் தற்காலிகமானவர்களே.
So we strive for many things in our lifetime and we put a lot of energy and we work 12 hours a day or 14 hours a day. It's all temporary.
நாம் பல மணி நேரங்கள் கடுமையாக உழைத்து பலவிதமான விஷயங்களுக்காக முயற்சிக்கின்றோம், கடுமையாக உழைக்கின்றோம், ஆனால் அவை அனைத்தும் தற்காலிகமானவை.
And we cannot prevent it from being temporary. It's just the nature of everything in the material world.
மேலும் இந்த லௌகிக உலகத்தில் இருப்பவை அனைத்தும் தற்காலிகமானவை. அந்த தன்மையை நம்மால் தவிர்க்க முடியாது.
So that is why life after life we keep trying and trying, but everything is temporary, and then we try next lifetime, temporary again.
அதுதான் நாம் பிறவிக்கு பிறகு பிறவி இன்பத்தை தேடி அலைகின்றோம், அனைத்தும் தற்காலிகமாக அமைகின்றன.
And even if we do get some happiness out of it for some period of time, even if it's not complete happiness.
எப்படியோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு சிறிது நேரத்திற்கு இன்பம் கிடைத்தாலும் அது முழுமையானதாக இருப்பதில்லை, தற்காலிகமானதாகவே அமைகிறது.
The happiness is always balanced by some suffering.
இந்த இன்பமானது இன்பத்தை தொடர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் துன்பம் வந்து சேர்கிறது.
Now we can try to get a higher percentage of happiness.
நாம் ஏதோ விதத்தில் உயர்ந்த விகிதத்தில் இன்பத்தை தேடி அலையலாம்.
So we could have good health, long life, good bank balance, good education, like that.
நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நல்ல கல்வி, செல்வ செழிப்பு, இவற்றை கொண்டு நாம் இன்பத்தை தேடலாம்.
So this is the attempt of most people in the world to at least have a better balance of the happiness and less of the distress.
இவ்வாறாக நாம் இந்த உலகத்தில் மென்மையான ஒரு விதத்தில் இன்பத்தை தேடி அலையலாம்.
If we go to higher planets like Svargaloka, then the balance of happiness is more.
அதுவே நாம் சொர்க்கலோகத்தை போன்ற உயர்ந்த கிரகங்களுக்கு சென்றால் அங்கு இன்பம் என்பது இன்னும் நிறைய அளவில் கிடைக்கலாம்.
They live much longer life spans.
அங்கு ஆயுள் காலம் நீண்டதாக உள்ளது.
And no sickness.
நோய் என்பது இல்லை.
And if you go to Brahmaloka, then you have very, very, very long life span.
பிரம்மலோகத்திற்கு சென்றால் அங்கு மிக நீண்ட ஆயுள் காலம் உண்டு.
And no sickness, no problems.
அங்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, நோய் நொடி என்பது இல்லை.
But even if you go to the best place in the universe, there is still a problem.
ஆனால் என்னதான் நாம் இந்த பிரபஞ்சத்தில் தலை சிறந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும் அங்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது.
There is still death.
அது இறப்பு என்பதாகும்.
So this becomes a big problem.
இது மிகப்பெரிய பிரச்சனையாக விளங்குகிறது.
So no matter where we go in the universe, in whatever body we go, still that we have to get unhappiness.
ஆகவே நாம் பிரபஞ்சத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் எந்த விதமான சிறந்த ஒரு சரீரத்தை பெற்றாலும் நமக்கு துக்கம் என்பது தவிர்க்க முடியாது.
So this is not
satisfying to the jiva to have this mixture of happiness and distress.
இத்தகைய லௌகிக இன்பத்தையும் துன்பத்தையும் பெறுவது ஆத்மாவிற்கு திருப்தியை தருவதில்லை.
So each lifetime we try to get a little bit more happiness.
ஒவ்வொரு வாழ்விலும் பிறப்பிலும் இன்பத்தை அதிகமான அளவில் பெற முயற்சிக்கின்றது.
However, the scripture tells us this is ultimately useless. Even if you get the ultimate happiness in the material world, on Brahma Loka, still even Brahma is dissatisfied.
சாஸ்திரங்கள் நமக்கு விரோதமாக கூறுகின்றன. என்னதான் ஒருவர் சிறந்த இன்பத்தை இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்திலேயே சிறந்தமான பிரம்மலோகத்துக்கு சிறந்த இன்பத்தை பெற முயற்சித்தாலும் பிரம்மனுக்கு கூட துன்பம் என்று உண்டு, இறப்பு என்பது உண்டு.
But still everybody is looking for that perfect happiness.
இருந்தாலும் அனைவரும் அந்த முழுமையான இன்பத்திற்காக, குறையற்ற இன்பத்தை தேடி அலைகின்றோம்.
So for that purpose we take birth after birth in this world.
இதற்காக தான் நாம் பிறவிக்கு பிறகு பிறவி இந்த பிரபஞ்சத்தில் எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம்.
So the scripture gives us some advice.
ஆகவே சாஸ்திரங்கள் நமக்கு புத்திமதி கொடுக்கின்றது.
If you want perfect happiness, do not look in the material world.
குறைவற்ற இன்பம் வேண்டுமெனில் இந்த லௌகீக பிரபஞ்சத்தில் அதை தேடாதீர்கள் என்று சொல்கிறது.
Whatever body you have in this material world, it will bring some distress.
உங்களுக்கு என்னதான் ஒரு சரீரம் கிடைத்தாலும் இந்த லௌகீக பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு விதத்தில் துன்பம் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறது.
So you have to stop the process of birth and death in the material world.
ஆகவே இந்த லௌகீக பிரபஞ்சத்தில் பிறப்பது இறப்பது என்னும் சுழற்சியிலிருந்து நாம் விடுபட வேண்டும்.
So therefore the scriptures tell us to get out of the material world. This is called mukti or liberation.
ஆகவே தான் சாஸ்திரங்கள் நாம் இந்த லௌகீக பிரபஞ்சத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும், முக்தி என்பதை அடைய வேண்டும் என்று அறிவுரைக்கின்றன.
So this actually is encouraged in all people.
இது அனைத்து மக்களுக்காகவும் கூறப்படுகிறது.
So therefore it is commonly known among people that they have four goals: artha, dharma, kama and moksha.
ஆகவே இது பெரும்பாலான மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. அர்த்த காம அர்த்த மோக்ஷா.
Of course most people forget about the moksha.
பெரும்பாலான மக்கள் மோட்சம் என்பதை பற்றி
they strive for artha and kama.
அர்த்த காம என்ற நிலையில் நின்று விடுகிறார்கள்.
But actually moksha is the goal.
ஆனால் உண்மையில் மோக்ஷம் என்பதே ஒருவருடைய குறிக்கோளாகும்.
However, as I said, people forget about that.
ஆனால் பெரும்பாலான மக்கள் அதை மறந்து விடுகிறார்கள்.
So we have to have a reminder that you can never be completely happy in this material body, in this world.
ஆகவே நமக்கு திரும்ப திரும்ப நினைவுபடுத்தப்படுகிறது, நாம் இந்த லௌகிக பிரபஞ்சத்தில் முழுமையாக திருப்தி அடைய முடியாது, துன்பம் இல்லாமல் வாழ முடியாது என்று.
So here in this verse, Krishna is reminding us, this place is dukalayam asasvam, a place of misery, and it is very temporary.
ஆகவே தான் கிருஷ்ணர் நமக்கு இங்கு நினைவுறுத்துகிறார் இந்த பதத்தில், துகாலயம் அசாஸ்வதம், இந்த உலகம் தற்காலிகமானது, துன்பம் நிறைந்தது என்று.
So Krishna offers a solution for us.
இதற்கு நமக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கிருஷ்ணர் கூறுகிறார்.
So what is the solution? He says, you attain me.
தீர்வு என்ன? என்னை அடைந்து விடு.
And then you get that highest goal, completely perfect goal.
அவ்வாறு செய்தேயானால் உன்னதமான மேன்மையான குறிக்கோளை, முழுமையான குறிக்கோளை அடைய முடியும் என்று கூறுகிறார்.
Of course, how do we attain Krishna?
இருப்பினும் கிருஷ்ணரை நாம் எவ்வாறு அடைய முடியும்?
So the previous verse says, you have to think of me at all times.
அதற்குதான் இதற்கு முன்னால் உள்ள பதம், என்னை எப்பொழுதும் நினைத்தீர் என்று அறிவுறுத்துகிறது.
Think of Krishna favorably.
கிருஷ்ணரை சாதகமான முறையில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும்.
So in other words, we have to pull our mind away from material things and think of Krishna.
வேறு விதமாக சொன்னால், லௌகீகத்திலிருந்து விடுபட்டு கிருஷ்ணரை பற்றி நினைவில் கொள்ள வேண்டும்.
So this is the process of bhakti.
இதுவே பக்தி எனும் வழிமுறை.
So we have many activities by which we can think of Krishna.
பல்வேறு விதமான நடவடிக்கைகள் மூலமாக நாம் கிருஷ்ணரை நினைவில் கொள்ளலாம்.
So the definition of sadhana bhakti, bhakti in practice, is that we engage the senses.
ஆகவே சாதன பக்தி என்பதற்கான விளக்கம் நம்மளுடைய புலன்களை பானது சேவையில் ஈடுபடுத்துவதாகும்.
So we can engage the eye and the ear and the hands and the feet.
நமது கண்கள், செவிகள், கை, கரங்கள் என அனைத்தையும் பகவானது சேவையில் ஈடுபடுத்தலாம்.
The scriptures also say ultimately the whole purpose of this is so that you can always think of the Lord.
சாஸ்திரங்கள் மேலும் சொல்கின்றன, இவை அனைத்திற்கும் பின்னால் உள்ள காரணம் எனில் பகவானை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டே இருப்பதற்காகும்.
So in other words, thinking of the Lord is also type of bhakti.
வேறு விதமாக சொன்னால் பகவானினுடைய சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது என்பது ஒரு விதமான பக்தி ஆகும்.
Unfortunately, it is difficult for many people to simply think of the Lord.
துரதிருஷ்டவசமாக பெரும்பாலான மக்களுக்கு பகவானது சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம்.
Therefore, we have various processes of engaging the senses.
ஆகவேதான் நம்மளுடைய பல்வேறு புலன்களை பல்வேறு விதங்களில் ஈடுபடுத்துவதற்கான வழிமுறைகள் கூறப்பட்டுள்ளன.
So we can serve the deity form of the Lord in the temple.
உதாரணத்திற்கு கோவிலில் உள்ள திருவுருவத்தை, பகவானுடைய திருவுருவத்தை சேவை செய்யலாம்.
So it's easier to serve the Lord in the temple by making offerings to the Lord than simply sitting down and trying to meditate.
எங்க ஒரு இடத்தில் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு பகவானின் மீது தியானம் செய்வதை விட கோவிலில் பகவானது மூர்த்திக்கு ஏதோ அர்ப்பணங்களை செய்வது மிகவும் எளிமையான முறையாகும்.
Of course, there's even an easier method of remembering the Lord, and that is chant the name of the Lord.
இதையும் விட சுலபமான எளிமையான வழிமுறை ஒன்று உண்டு, அதுதான் பகவானது நாமங்களை உச்சரிப்பதாகும்.
That is called Nam Sankirtan.
இது நாம சங்கீர்த்தனம் என்று சொல்லப்படுகிறது.
So Chaitanya Mahaprabhu has told us that this is actually the main method that we should use in Kali Yuga.
ஆகவே சைத்தன்ய மகாபிரபு அவர்கள் இந்த கலியுகத்தில் முக்கியமாக உபயோகிக்கப்பட வேண்டிய ஒரு வழிமுறை என்று நாம சங்கீர்த்தனத்தை பரிந்துரைக்கின்றார்.
So we should worship the Lord, we should think of the Lord, but the practical way to do that is Nam Sankirtan, chanting the Lord's names.
ஆகவே நம் பகவானை வழிபடுவதற்கும் அவரை பற்றி சிந்திப்பதற்கும் முக்கியமான ஒரு வழிமுறை, கலியுகத்திற்கு ஏற்ற வழிமுறை நாம சங்கீர்த்தனம்.
So what is the final result? One attains Krishna.
இறுதியான குறிக்கோள், ஒருவர் அடையும் குறிக்கோள் என்ன என்றால் கிருஷ்ணரை அடைவதாகும்.
And one does not return to the material world and the material body.
மேலும் ஒருவர் இந்த லௌகிக உருவத்துக்கு திரும்பி வருவதில்லை, லௌகிக சரீரம் பெறுவதில்லை.
So what happens?
என்ன தான் நடக்கிறது?
So we attain Krishna, and when we attain Krishna, we get the supreme goal.
நாம் கிருஷ்ணரை சென்றடைகிறோம், உன்னதமான முழுமையான குறிக்கோளை அடைகின்றோம்.
So what is that supreme goal?
அந்த உன்னதமான குறிக்கோள் தான் என்ன?
That is eternal happiness.
நித்தியமான, தற்காலிகமற்ற நித்தியமான இன்பமாகும்.
We strive for perfect happiness, but we get that happiness not in the material world, but with Krishna in the spiritual world.
நாம் குறைவற்ற இன்பத்தை நாடி அலைகின்றோம், அந்த இன்பமானது இந்த லௌகிக உலகத்தில் கிடைப்பதில்லை, கிருஷ்ணரிடம் மட்டுமே கிடைக்கின்றது.
So that is the perfect happiness. Here it says samsiddhim. So this means the highest, most perfect happiness.
இங்கு சமசித்தியம் என்று விளக்கப்பட்டுள்ளது, அது உன்னதமான குறைவற்ற முழுமையான இன்பம், இன்ப நிலை.
How is it eternal?
இது எவ்வாறு நித்தியமானதாக விளங்குகிறது?
As a jiva or atma, we manifest an eternal quality.
ஜீவ ஆத்மா என்ற முறையில் நாம் நித்தியமான கல்யாண குணங்களை வெளிப்படுத்துகின்றோம்.
And that eternal quality is service to the Lord.
அது அந்த நித்தியமான குணமானது பகவானுக்கு சேவை செய்வது என்பது.
So it's that service to the Lord that gives eternal happiness.
பகவானுக்கு செய்யும் அந்த சேவையே நமக்கு அழிவற்ற நித்தியமான இன்பத்தை கொடுக்கின்றது.
We become completely satisfied with that type of service.
அத்தகைய சேவை செய்வதன் மூலமாக நாம் முழுமையாக திருப்தி அடைகின்றோம்.
And Krishna is completely satisfied with that service.
மேலும் அத்தகைய சேவையின் மூலமாக கிருஷ்ணரும் முழுமையாக திருப்தி அடைகின்றார்.
Krishna becomes blissful and the atma becomes blissful.
Krishna perinbam adigindar adan moolamaga aatmavum perinbathai perugindrathu.
But it is eternal.
Anal idu nithyamanadhu.
And there is no suffering.
அங்கு துன்பம் என்பது இல்லை.
So it is completely unlike our happiness in the material world.
ஆகவே இது நாம் இந்த லௌகிக உலகத்தில் பெறும் இன்பத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாகும்.
So though we are striving for perfect happiness, life after life in the material world, we never get it.
ஆகவே நாம் பிறவிக்கு பிறகு பிறவி குறைவற்ற இன்பத்தை இந்த லௌகிக உலகத்தில் தேடி அலைந்து கொண்டிருந்தாலும் இங்கு அதை நம்மால் பெற முடியாது.
When we perform bhakti and chant the Lord's name, then we attain Krishna and we get this highest happiness.
ஆகவே பக்தி யோகத்தை பழக்கப்படுத்தி பகவானது நாமங்கள் கிருஷ்ணரின் நாமங்களை உச்சரிக்கும் பொழுது நமக்கு அந்த குறையற்ற நித்தியமான இன்பம் கிடைக்கின்றது.
So we have an eternal place, not like the material world that gets destroyed at the life of end of the life of Brahma.
ஆகவே நமக்கு நித்தியமான ஒரு இருப்பிடம் கிடைக்கின்றது. இந்த லௌகிக உலகத்தை போன்று பிரம்மாவின் ஆயுளுக்கு பிறகு அழிவு பெறுவதில்லை.
Spiritual world is never destroyed.
ஆன்மீக உலகம் என்பது எப்பவும் எப்பொழுதும் அழிவுறாத ஒரு இடமாகும்.
So the place is eternal.
ஆகவே அந்த இடம் நித்தியமானது, அழிவற்றது.
So we attain a eternal spiritual body.
ஆகவே நமக்கு அங்கு ஒரு நித்தியமான அழிவற்ற ஆன்மீக சரீரம் கிடைக்கின்றது.
Material world we get bodies, but they're all temporary.
இந்த லௌகிகத்தில் பெறும் சரீரம் அனைத்தும் தற்காலிகமானவைகள்.
So we accept one body by birth, that gets destroyed, death, then we get another body, that gets destroyed, so we keep getting body after body, which each of them is temporary.
ஆகவே இந்த லௌகிக பிரபஞ்சத்தில் நாம் பிறப்பெடுக்கும் பொழுது ஒரு சரீரத்தை பெறுகின்றோம், இறப்பில் அது அழிந்து விடுகிறது. மறுபடியும் பிறப்பெடுக்கும் பொழுது சரீரத்தை பெறுகிறோம், இறப்பில் அழிகிறது. இவ்வாறு தற்காலிகமான சரீரத்தை பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம்.
In the spiritual world, the body is eternal.
ஆனால் ஆன்மீக உலகத்தில் நமக்கு கிடைக்கும் சரீரம் நித்தியமானது, அழிவற்றது.
There is no birth and death.
அங்கு இறப்பு பிறப்பு என்ற சுழற்சி இல்லை.
So in the material world we strive and we get some object, the object is also temporary.
ஆனால் இந்த லௌகிக உலகத்தில் பெரும் முயற்சிக்கு பிறகு ஏதோ ஒரு பொருளை நாம் அடைகின்றோம், ஆனால் அப்பொருளும் தற்காலிகமானதாகவே விளங்குகிறது.
In the spiritual world not only our bodies are eternal but everything else in the spiritual world is eternal.
ஆனால் ஆன்மீக உலகத்தில் நாம் பெறும் சரீரம் மட்டுமல்லாமல் அனைத்தும் அழிவற்றவை, நித்தியமானவை.
And we establish an eternal love for the Supreme Lord.
மேலும் ஒரு அழிவற்ற பகவானே பகவானுடனான அன்பை நாம் நிலைநிறுத்திக் கொள்கின்றோம்.
It is eternal and it's always increasing in happiness.
மேலும் இது நித்தியமானது மட்டுமல்ல, எப்பொழுதும் பெருகிக்கொண்டே இருக்கும் இன்பமாகும்.
So in this way none of the problems we have in the material world are there in the spiritual world.
இவ்வாறாக லௌகிக உலகத்தில் உள்ள எந்த ஒரு பிரச்சனைகளோ துன்பங்களோ அங்கு ஆன்மீக உலகத்தில் இருப்பதில்லை.
So generally to get that supreme goal it is very very difficult.
பொதுவாக இந்த உன்னதமான குறிக்கோளை அடைவது என்பது மிக மிக கடினமான காரியம்.
Very rarely can we attain that goal.
வெறு வெறு துர்லபமாக நமக்கு இந்த குறிக்கோளை அடைய முடிகிறது.
However, the Supreme Lord is eager that we attain this goal.
எப்படி இருப்பினும் முழுமுதற் கடவுள் நாம் இந்த குறிக்கோளை அடைய வேண்டும் என்று வெகு ஆர்வமாக உள்ளார்.
And thus he gives many opportunities.
அதற்காக நமக்கு பல்வேறு விதமான பல வாய்ப்புகளை கொடுக்கின்றார்.
So the present opportunity we have is chanting the name of the Lord.
ஆகவே நமக்கு தற்போது கிடைத்துள்ள வாய்ப்பு பகவானது நாமங்களை உச்சரிப்பது என்பதாகும்.
சைதன்ய மகாபிரபு appeared 500 years ago and he offered this very easy process to everyone free of charge.
சைதன்ய மகாபிரபு 500 ஆண்டுகளுக்கு முன்னாக அவதரித்து அனைவருக்கும் இந்த மிக எளிமையான வழிமுறையை எந்த விதமான ஒரு செலவுமின்றி இலவசமாக கொடுத்தார்.
So this chanting is the process by which we can get that highest goal and the highest happiness.
ஆகவே நாம சங்கீர்த்தனம் என்பது உன்னதமான குறிக்கோளையும் உன்னதமான இன்பத்தையும் பெறுவதற்கான ஒரு வழிமுறையாகும்.
ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. ஜாய் ஸ்ரீ ஸ்ரீ பகவத்கீதா பிரவச்சனம் கி ஜாய். ஸ்ரீ சோல்னஸ் பானுசுவாமி மகாராஜ் கி ஜாய். ஜிவங்கே சிசி பக்தி சம்சல பிரபு பாதி.